ஓபுலோசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். இறுதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வான் அலைகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஆசுவை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று நவம்பர் மாதம் 9 சனிக்கிழமை 2024 இன்றும் வளமை போன்று நிகழ்ச்சியிலே முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள், அது தொடர்பான விளக்க உரை. இதனை தருவதற்காக நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் புகழ் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப, வசையென்ப வயத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். வசையென்ப வயத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழை பெறாவிட்டால் உலகத்தார் எல்லாருக்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர் என மு வரதராசனார் விளக்கம் தந்திருக்கின்றார். ஒருவர் தனது வாழ்வில் அவரது செயல்களுக்கு ஏற்ப புகழை பெறுவர். அவர் இறந்தபின் அத்தகைய புகழை எஞ்சி நிற்கும். அவர் புகழ் பெற வாழவில்லை எனில் அவரை பற்றிய வசை மொழிகளே எஞ்சி நிற்கும். வாழ்வில் புகழ்பட வாழ்தலே சிறப்பு. வசையென்ப வயத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நவம்பர் மாதம் 1 தனது பிறந்த தினத்தை கொண்டாடிய மறைந்த சிறப்பு பாடகி ஜிக்கி அவர்களினுடைய பிறந்த தினம் என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பு நினைவலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
கிருஷ்ணவேணி என இயற்பெயர் கொண்ட ஜிக்கி ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தி மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் திருப்பதிக்கு அருகிலுள்ள சந்திரகிரியிலிருந்து சென்னைக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக குடிபெயர்ந்த தெலுங்கு குடும்பத்தினர். கிருஷ்ணவேணி அவர்கள் 1943 குழந்தை நட்சத்திரமாக தனது வாழ்க்கையை தொடங்கினார். குடவல்லி ராமபிரமம் இயக்கிய பந்துலம்மா என்ற தெலுங்கு திரைப்படத்தில் ஒரு சிறிய பாத்திரத்தில் நடித்துள்ளார். அந்த கட்டத்தில் இசையில் எந்த மரபு வழி பாரம்பரிய பயிற்சியும் அவர் பெற்றிருக்கவில்லை. என்றாலும் அவரது இசை திறமை மற்றும் மெல்லிய குரலால் ஏற்கனவே புகழ்பெற்று விளங்கினார். 1948 வெற்றி பெற்ற ஞான சௌந்தரி என்கின்ற திரைப்படத்தில் அருள் தாரும் தேவ மாதாவே, ஆதியே இன்ப ஜோதியே என்ற பாடலை பாடினார். இசையமைப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன் இசையில் அவர் பாடிய முதல் பாடல் இது. அவருக்கு வயது 11. இதுவே அவரது வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது. மற்றும் குழந்தை நடிகையான கிருஷ்ணவேணியை பின்னணி பாடகியாக அன்றைய இசை மேதை ஜி ராமநாதன் அவர்கள் ஜிக்கியை அழைத்து, உன் குரலில் ஏதோ ஒரு சக்தி இருக்கு என்று கூறி அவர் இசையமைத்த மந்திரி குமாரி திரைப்படத்தில் ஜிக்கியும் திருச்சி லோகநாதனும் பாடிய பாடல் மிக பிரபலம் பெற்றது. உலவும் தென்றல் காற்றினிலே என்று ஜிக்கி பாட அவரின் குரல் ஒரு தென்றலை போல் தவழ்ந்து வந்து தமிழ் சினிமா ரசிகர்களின் செவிப்பறைக்குள் புகுந்து கொண்டது. 70 எல்லாம் கடந்து பிறகும் இன்றைக்கும் உலவிக் கொண்டிருக்கின்ற மென்குரல் பாடல் இது. கதை முடிவின் பரபரப்புகளையும் கடந்து வாராய் நீ வாராய் என்கிற குரலில் இன்னும் பாடலுடன் ஐக்கியமானார்கள் இசை ரசிகர்கள். பின்னர் 1952 கே வி மகாதேவனின் இசையில் ஏ எம் ராஜாவுடன் இணைந்து பாடினார் ஜிக்கி. ஜிக்கி குரலின் இனிமையும் ஏ எம் ராஜாவின் குரலின் கனிவுத்தன்மையும் அழகுற பொருந்தின. அதேபோல் இருவருக்குள்ளும் காதல் மலர்ந்தது. ஒரு கட்டத்தில் ஜிக்கியும் ஏ எம் ராஜாவும் பாடினால்தான் மிக பொருத்தமாக இருக்கும் என்று இசையமைப்பாளர்கள் கருதினார்கள். ஆஹா ஆஹா என்று ரசிகர்களும் கொண்டாடினார்கள். ஏகப்பட்ட பாடல்களை ஜோடியாக பாடினார்கள் இருவரும். அனைத்துமே அனைவரையும் கவர்ந்த பாடல்களாக அமைந்தன. மயக்கு மாலை பொழுதேனி போ போ என்று ஜிக்கி பாட, அந்த நிலவு விடியும் வரை இருந்துவிட்டு பாடலை ரசித்துவிட்டு பிரிய மனமே இல்லாமல் கேட்டு சென்றதுதான் அனைவரினதும் மனம். என்று நமதுள்ளமே என்கின்ற பாடலை கேட்டு நதிகளும் ஆறுகளும் கூட உணர்ச்சி பெருக்கெடுத்து சலனமின்றி நிதானித்து ஓடியிருக்குமோ என்னவோ. உள்ளம் ரெண்டும் ஒன்று, நம் உடல்கள் தானே இரண்டு. தொள்ளாத மனமோ தொள்ளும். யாரடி மோகினி என்ற பாடலில் டி எம் சவுந்தரராயன் வித்தை காட்டியிருப்பார். ஜிக்கி நம்மை மயக்கத்திலேயே ஆழ்த்தி விடுவார். ஜிக்கியின் குரலில் உள்ள மெஸ்மரிசம் கேட்டவர்களை எல்லாம் அவர் பக்கம் இழுத்து கொண்டது. கொக்கரோ கொக்கரோக்கோ சேவலே, ஊரெங்கும் தேடினேன் ஒருவரை கண்டேன் என்று பல பாடல்களை பாடி தனது இனிய குரலால் ரசிகளை மயக்கிய ஜிக்கி அவர்கள் 2004 ஆகஸ்ட் 16 இவ்வுலக வாழ்வை ஈந்தார்.
மறைந்த பிரபல பாடகி ஜிக்கி அவர்களுடைய குரலிலே வெளிவந்த சிறப்பு பாடல் இப்போது நேர்களுக்காக.
Na na
அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் முத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. வருகின்ற நவம்பர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் வருகின்ற நவம்பர் மாதம் 16 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம் பிற்பகல் 2 வரை இலக்கம் 138 மெயின் ஹைவேயில் அமைந்திருக்கின்ற எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது அந்நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே தொடர்வது சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பின் ஏற்பாட்டிலே வருடாந்தம் இடம்பெறுகின்ற சிறப்பு கலை நிகழ்ச்சி அரம்புகள் 2024 வருகின்ற டிசம்பர் மாதம் 7 சனிக்கிழமை மாலை 6 தொடக்கம் மவுண்ட் ஆல்பர்ட் போரினவு மண்டபத்தில் சிறப்பான முறையிலே மேடையேற இருக்கின்றது. பாடசாலை சிறுவர சிறுமியர்களுடைய கலை இலக்கியம் சார்ந்த சிறப்பு நிகழ்ச்சியாக இருக்கின்ற அரம்புகள் 2024 அனைவரையும் வருகை தந்து சிறுவர்களை ஊக்குவிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர். மறந்து விடாதீர்கள், இந்த நிகழ்வு டிசம்பர் மாதம் 7 சனிக்கிழமை மாலை 6 தொடக்கம் மவுண்ட் ஆல்பர்ட் போர்டினவு மண்டபத்தில் இடம்பெற இருக்கின்றது. நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது படித்ததில் பிடித்தது. ரயில் பாதையில் அமர்ந்திருந்த இளம்பெண், வேகமாக வந்த ரயில் வாழ்வையே மாற்றிய அந்த தருணம் வழங்குபவர் திருமதி வைஷ்ணவி புவிதரன் அவர்கள்.
ரயில் பாதையில் அமர்ந்திருந்த இளம்பெண், வேகமாக வந்த ரயில் வாழ்வையே மாற்றிய அந்த தருணம். தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக ரயில் பாதையில் இறங்கி அமர்ந்தார் ஒரு இளம்பெண். வேகமாக ரயில் வந்து கொண்டிருந்தது. ஆனால் ரயிலின் சாரதி அவரது வாழ்வையே மாற்றிவிட்டார். ரயில் பாதையில் இறங்கி அமர்ந்த இளம்பெண் செவிலியராக பணிபுரியும் சார்லட் கடும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த 2019 ஒருநாள் சீருடையுடன் பணிக்கு புறப்பட்ட சார்லட் இங்கிலாந்தின் பிரான்போர்ட்டில் உள்ள குரஸ்ஃபிரெட் ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்தார். திடீரென்று என்ன நினைத்தாரோ தெரியாது, தன் உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவு செய்து ரயில் பாதையில் இறங்கி அமர்ந்து கொண்டார் சார்லட். அடுத்த ரயில் வெறும் நேரம் அது. ரயிலும் வந்தது. ஆனால் அந்த ரயிலின் சாரதியான டேவ் சார்லட்டை கவனித்தார். சாதுரியமாக ரயிலை நிறுத்திய டேவ் சார்லட்டின் அருகில் சென்று முழங்காலிட்டு அமர்ந்து கொண்டு அவருடன் அரை மணி நேரம் பேசினார். அந்த தருணம் சார்லட்டின் வாழ்வையே மாற்றிவிட்டது. டேவுடன் ரயிலில் ஏறிய சார்லட் மனநல ஆலோசனை பெற சம்மதம் தெரிவிக்க அடுத்த ரயில் நிலையத்தில் அவர் மனநல மருத்துவ அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். வாழ்வையே மாற்றிய மனிதர். மறுநாள் முகநூலில் தேவை தேடி கண்டுபிடித்த சார்லட் அவர் தனக்கு காட்டிய இரக்கத்திற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டார். பின்னர் இருவரும் நண்பர்களாக பழக துவங்கி நட்பு காதலாகி 3 பின் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். இப்போது தம்பதியினருக்கு 3 இருக்கிறார்கள். அன்று தன்னிடம் டேவ் பேசிய அரை மணி நேரம் தன் வாழ்வையே மாற்றியதாக கூறும் சார்லட் இந்த பயிற்சியும் இல்லாமலேயே தன்னுடன் பேசி தன் மனதை மாற்றிய டேவை எண்ணும் போது நாமும் கூட மற்றவர்களுக்கு உதவ முடியும் என்பதை காட்டுவதற்காகவே தனது கதையை கூறுவதாக தெரிவிக்கின்றார். நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது இலக்கிய சாரல் சிறப்பு நிகழ்ச்சி. அக நானூற்று பாடலின் 16வது பாடலையும் அந்த பாடல் தொடர்பான விளக்க கருத்துக்களையும் தருவதற்காக நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் முனைவர் திரு லக்குவன் சொக்கலிங்கம் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு வாரமும் ஒரு அகநானூற்று பாடலை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல் 16. 16வது அகநானூற்று பாடலை நீயும் தாயை இவர்க்கு என்று தலைப்பிட்டு சாகலாசனார் என்ற அருமையான புலவர் ஒருவர் இதை பாடியிருக்கிறார். இதன் திணை மருதம் துறை பரத்தையர் சீரை நின்றும் வந்த தலைமகன் யாரையும் அறியேன் என்ற நன் அவனுக்கு தலைமகள் கூறியது என்று இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தன் கணவன் பரத்தை ஒருத்தியுடன் உறவு கொண்டிருந்ததனை அவன் மனைவியும் அறிந்தால் வீடு வந்த அவனோ தான் எவரையும் அறியேன் என்றான். தன் கணவனின் சாயலுடைய ஒரு புதல்வனை சாயல் உடையவனாக இருந்த தன் புதல்வனை அந்த பரத்தை ஒரு சமயம் காதலுடன் அணைத்து வாஞ்சை காட்டிய நிகழ்ச்சியை கூறி அவனுடைய உறவை தானும் அறிந்திருப்பதை வெளியிடுகின்றாள் அந்த மனைவி. நாயுடை முதுநீர் கழித்த தாமரை தாதின் அல்லி அவிர் இதழ்புறையும் மாசையில் அங்கை மணிமருள் அவ்வாய் நாவுடு நவிலா நகைப்படு தீஞ்சொல் யாவரும் விழையும் புலம்தொடி புதல்வனை தேர்வழங்கு தெருவில் தமியோர் கண்டே கூர் எயிற்று அறிவை குறுகினல் யாவரும் காணுனர் இன்மையின் செத்தனல் பேணி புலம்கலம் சுமந்த பூன் தாங்கு இளமுலை வருகமால என் உயிர் என பெரிது உவந்து கொண்டனல் நின்றோர் கண்டு நிலை செல்லேன் மாசியில் குருமகள் எவன் பேதுற்றனை நீயும் தாயை இவர்க்கு என யான் தற்கரைய வந்து விரைவெனன் விரைவெனன்கவை இக்களவு உடம்பு உடம்படுநரின் கவிழ்ந்து நிலம்கிளையா நாணி நின்றோள் நிலை கண்டு யானும் பேணினென் அல்லெனோ மகிழ வானத்து அணங்கு அரும் கடவுள் அன்னோள் நின் மகன் தாய் ஆதல் புரைவது ஆங்கு எனவே என்று இந்த பாடலை சாகலாசனார் என்ற புலவர் முடித்திருக்கிறார். இதன் பொருளை காண்போமா? நீர் நாய்களை உடைய பழைய நீர்த்தேக்கம் ஒன்று அதன் கண் தாமரைகள் தழைத்திருக்கும் அத்தாமரைகளின் பூந்தாதாகிய அல்லியின் அயலே இருக்கும் மெல்லிய இதழினை போன்ற குற்றமற்ற உள்ளங்கையினை உடையவன் பவளத்துண்டுகள் போன்ற சிவந்த அழகிய வாயினை உடையவன் நாவினால் பயின்று பழகி திருத்தமாக பேசப்படாததும் ஆனால் கேட்டார்க்கு மகிழ்ச்சியை தருவதுமாகிய தேனினும் இனிக்கும் குதலை சொற்களை பேசுபவன் காண்பவர் யாரும் விருப்பம் முருகின்ற கவர்ச்சியினை உடையவன் பொற்றாரி பொற்றுடி அணிந்தவன் நம் புதல்வன் பொன் அணிகளை சுமந்து வருபவள் போல ஏராளமான நகைகளை அணிந்திருந்த கூர்மையான பற்களை உடைய நின் காதர் பரத்தையானவள் அவன் சிறு தேர் ஓட்டி விளையாடி கொண்டு தெருவிலே தமியனாய் நின்றதை கண்டனள். நின்னை போன்று அவனும் தோற்றும் ஒப்புமையினை கருதி போற்றினள். எவரும் காண்பவர் இல்லாமையினால் துணிந்து அவன் அருகே சென்றாள். மிகவும் மகிழ்வினை உடையவளாக என் உயிரே என்னிடம் வருவாயாக என்றாள். அவனும் செல்ல பூண்களை அணிந்த தன் இளைய முளைகளிலே அவன் அணைத்து கொண்டான். அதனை யானும் அன்று கண்டேன். நான் நின்ற நிலையிலிருந்து அதனை காணாதவன் போல திரும்பிவிடவில்லை. விரைந்து போய் அவனை அணைத்து கொண்டேன். மாசற்ற இளைய மகளே ஏன் மயங்குகின்றனை? நீயும் இவனுக்கு ஒரு தாய்தானே என்று அவளிடம் கூறினேன். தாம் செய்த களவினை கண்டுகொண்டவர் முன்பாக களவு செய்தவர் தம் தவறை ஒப்புக்கொண்டு தலை கவிழ்ந்து நிற்பது போல அவளும் என் முன் முகம் கவிழ்ந்து நின்றனள். நிலத்தை தன் கால்விரலார் கீறினவளாக வெட்கியும் நின்றனள். வானத்து தெய்வமாகி விளங்குகின்ற அரிய கற்பு கடவுளான அருந்ததியைப் போன்ற அவள் நின் மகனுக்கு தாயாக ஆகுதல் பொருந்துவதே என் மகிழ்னனே. அப்படியே யானும் அவளை போற்றினேன் அல்லனோ என்று இதற்கு பொருள் தருகிறார் நம் புலவர். இதன் விளக்கத்தை பாருங்களேன். தான் அவளை தன் தங்கையாக உவந்து ஏற்றுக்கொண்டது போல கூறினும் அவளை எழுதலே உட்கிடக்கே என்க, பூன் விலங்கு இளமுறை என்றது தன்னினும் இளமை நலன் உடையவள் அவள் என கருதி காமுற்ற அவனை சுட்டி எழுவது வருகமாலை என் உயிர் என்றது. அப்படத்தையும் நின் மயிலிலேயே மூழ்கியுள்ளனல் என கூறி அது அவளுக்கு இயல்பு அண்மை என்று நகையாடியதாம். நீயும் தாயை இவர்க்கு என கூறும் மரபினை சாத்தனார், அதாவது சீத்தலை சாத்தனார் மணிமேகலையுள் மணிமேகலையை மாபெரும் பத்தினி மகள் என கண்ணகியின் மகளாக மாதவி கூறுவதாக நாம் கூறுவதனாலும் அறியலாம். ஆக அந்த காலத்தில் கலை அல்லது கலாச்சாரம் அல்லது பண்பாடு என்பது எப்படி ஒரு ஒழுகலாற்றோடு ஒரு நல்ல புரிதலோடு நடாத்தப்பெற்றிருக்கின்றது என்று நாம் இந்த பாடலிலிருந்து அறிகிறோம். அடுத்த பாடலை அடுத்த வாரம் காண்போம் நேயர்களே. தங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது தங்கள் அன்பன் இலக்குவன்.
அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே,
முன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே,
என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே,
முன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே.
வேளையிலே கண்ணிரண்டும் மயங்குவதே, கையணைந்த வேளையிலே கண்ணிரண்டும் மயங்குவதே,
மின்சாரம் பாய்ந்தது போல் மேனியெல்லாம் நடுங்குவதே, மின்சாரம் பாய்ந்தது போல் மேனியெல்லாம் நடுங்குவதே,
என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே, கெஞ்சுவதே பிஞ்சுமொழி கொஞ்சுவதே, வஞ்சியடை கெஞ்சுவதே பிஞ்சுமொழி கொஞ்சுவதே,
கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் வஞ்சியரின் சீதனமே, கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் வஞ்சியரின் சீதனமே,
என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே,
உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம்
கூட வரும், இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும்,
முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும்,
என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே,
உன்னருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் ஆடுவதே.
அடுத்ததாக மகாபாரதத்தின் தலையாய கதை மாந்தர்களில் ஒருவர், அவரை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே சிறிது பார்ப்போம். பீஷ்மர் மகாபாரதத்தின் தலையாய கதை மாந்தர்களில் ஒருவர் ஆவார். அவரை எனக்கும் நன்றாக பிடிக்கும். பீஷ்மர் சந்தனுவிற்கும் கங்கைக்கும் பிறந்தவர். சந்தனு துஷ்யந்தனுக்கும் பரதனுக்கும் அடுத்த அரசன் ஆவார். பீஷ்மர் அரசியலை தேவர்களின் குருவான பிரகஸ்பதியிடம் இருந்தும், வேதங்களை வசிஷ்ட முனிவரிடமிருந்தும், வித்தையை பரசுராமரிடமிருந்தும் கற்றுக்கொண்டார்.
தன் தந்தை சத்தியவதி பால் கொண்ட விரிப்பினை நனவாக்கு அரசாட்சியை துறந்தது மட்டுமன்றி மன வாழ்க்கையும் துறந்தார். இதனால் அவர் பெற்றதே இச்சாவரணம் தான். விரும்பும் நாளில் மட்டும், விரும்பும் நேரத்தில் மரணம் என்ற வரமாகும். மகாபாரத போருக்கு பின்னர் தருமனுக்கு நல்லுபதேசங்களையும் அதனை தொடர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமமிலும் பக்தி நூலையும் தந்திருக்கின்றார். அம்பையின் சபதம் இவரை வாழ்க்கையின் மற்றொரு படிக்கு கொண்டு சென்றது. தம்பி விசித்திர வீரியனுக்காக காசி மன்னனின் மூன்று அரசகுமாரிகளை சுயம்பரத்தின் போது கவர்ந்து வந்தார். அப்போது அம்பை மட்டும் சால்வன் என்ற அரசகுமாரனை விரும்பியதை அடுத்து அவளை சால்வனிடம் அனுப்பி வைத்தார். சால்வன் அவளை ஏற்க மறுத்து விட்டான். மீண்டும் அம்பை பீஷ்மரிடம் வந்து தன்னை ஏற்க வேண்டினாள். பீஷ்மரோ தான் செய்துள்ள சபதத்தை கூறி ஏற்க மறுத்தான். தான் எந்த பெண்ணுடனும் இருக்க மாட்டேன் என சபதம் மேற்கொண்டிருக்கிறேன். சால்வனோ விசித்திர வீரியனோ உன்னை ஏற்காததால் நீ எங்கு போக விருப்பமோ அங்கு போகலாம் என்று கூறிவிட்டார். இந்த அவமானத்துக்கு பழிவாங்க ஒரு வீரனை உலகம் முழுக்க சுற்றி தேடினாள் எல்லா சத்திரியர்களும் பீஷ்மருக்காக பயந்தார்கள். அவள் இறுதியில் பரசுராமனின் உதவியை நாடினாள். அவர் பீஷ்மரின் குரு அம்பாவின் நிலையை அறிந்து அதிர்ந்து போன பரசுராமர் தனது சீடருடன் சண்டையிட்டார். சண்டை பல நாட்கள் மாதங்கள் என நீடித்தது. இறுதியில் பரசுராமர் பீஷ்மரை யாராலும் தோற்கடிக்க முடியாது. அவராக மரணம் அடைவதை தவிர அவரை யாராலும் கொல்லவும் முடியாது. சண்டையை தொடர்ந்தால் இருவரும் நிறைய ஆயுதங்களை விட்டு செல்ல வேண்டி வரும். அவை உலகத்தையே அழித்துவிடும் என்பதால் சண்டையை நிறுத்திவிட வேண்டும் என்று பரசுராமன் சண்டையை நிறுத்தினார். குழம்பிய அம்பை பீஷ்மரை கொல்ல தேவர்கள் எனக்கு வழி சொல்லாதவரை நான் ஊன் உறக்கம் கொள்ளப் போவதில்லை என சபதம் செய்து ஒற்றைக்காலில் நின்று சிவனை நோக்கி தவம் இருந்தாள். சிவன் அவள் முன் தோன்றி நீ பீஷ்மரின் மரணத்துக்கு காரணமாவாய் என உனது அடுத்த பிறவியில் என வரம் தந்து மறைந்தார். விரைவில் பீஷ்மர் மரணமடைய விரும்பி அம்பா தீயில் குதித்து தற்கொலை செய்து கொண்டாள். ஊர்வசி, கங்கை, சத்தியவதி போன்ற பெண்கள் தங்களை விரும்பி ஆண்களிடம் தான் விரும்பியதை பெற்றுக்கொண்டது மாதிரி இல்லாமல் அம்பை வெறும் அலங்கார பொருளாக கருதப்பட்டார். அம்புகளின் படுக்கையில் பீஷ்மர் எவ்வாறு இருந்தார்? சிகண்டி அர்ச்சுனரின் தேரில் ஏறிக்கொண்டு பீஷ்மரை நோக்கி சவால் விட்டார். சிகண்டியை கண்டதும் முற்புறவியின் பிறப்பில் தன்னை கொள்வேன் என்று வஞ்சினம் உரைத்த பெண்ணொருந்து பெண்ணை கொல்லல் அறமாகாது என்று வில்லை தாழ்த்தினார் பீஷ்மர். இதுதான் சமயம் என்ற கிருஷ்ணன் சிகண்டியின் பின்னால் நின்ற அர்ச்சுனன் சராமரியாக அம்புகளை பீஷ்மர் நோக்கி மாபெரும் வீரரின் உடலை அம்புகள் துளைப்பதை கட்டு சுரியோதரன் பிரமித்து போயிருந்தான். கௌரவர்களின் படைத்தலைவர் தன் தேரிலிருந்து கீழே விழுந்தார். அவரது உடல் தரையில் விழாதபடி அம்புகள் தாங்கிக் கொண்டு இருந்தன. ஆயிரம் தன் தந்தைக்காக கழுவர்களிடம் பெற்ற இச்சாமரண வரத்தில் அம்பு படுக்கையில் இருந்தும் உயிர் பிரியாமல் இருந்தார் பீஷ்மர். கடவுளின் ஆயிரம் நாமங்கள் சகஸ்ட நாமம் சபிக்கத் தொடங்கினார். அவர் அவற்றை சொல்லச் சொல்ல சூரியன் வடக்கு நோக்கி நகர்வதை பாண்டவர்கள் பார்த்தார்கள். போர் முடிந்த பௌர்ணமியிலிருந்து எட்டாம் நாள் பீஷ்மர் உயிர் திறந்தார். இதுதான் பீஷ்மரின் வாழ்க்கை ரகசியம். நாமும் அவரின் வாழ்க்கை ரகசியத்தை ரசிப்போமா நேர்களே?
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வெயிற்கே தனிகளுண்டு.